திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கல்லால் நடன்மலை வில்லாரருளிய பொல்லாரணை மலர் நல்லார் முனைவரே. அருள்வற்ற பெரியோர்கள் அனேகருண்டு, ஆனாலும் பதஞ்சலியார் புலியை போல திருள்வற்ற மாமுனிவர் உலகில் இல்லை. தென் திசைக்கோர் பெருஞ்செல்வம் தேடித்தந்தார் பொருள்வற்ற திருக்கோத்து கோணம் உய பூரணி கண்டுளமகிழ புரிந்து வைத்த இருள் பெற்ற உலகினுக்கு ஒளியைத் தந்த இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வெங்குருவில் சற்குருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் வினை தீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தனை இருளில் பறவை வாதற்கேவல் கொண்டோன் பதப்பதுமை இருதாள் போற்றி உங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என அடிகள் போற்றி போற்றி. சிவஞான போதமருள் திருவண்ணை மெய்கண்டார் திருத்தாள் போற்றி சிவஞான சித்தியருள் திருக்குறையுள் போற்றி தவஞான நரகடந்தை மறைஞான சம்பந்த சரணம் போற்றி நவஞான நான்மறைகள் நவில் தில்லை உமாபதியார் நற்றாள் போற்றி. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட விருதய கமல முகங்களெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருக்கதிரோன் விண்டமலர் குளில் புடசூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரி கமலர்தாள சரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார் திருச்சிற்றம்பலம். ஒடுங்கும் உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் அடங்குமிடங்கருதி நின்றீரெல்லாம் அடிகளடி நிழர்கள் ஆளாவண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவியும் கிளுமனைகள் தோறும் மறையினூலி தொடங்கும் கடந்தை தடங்கோயிலே தூங்கானை மாடம் தொடுமின்களே மன்னார் முழவதீரும் மாட வீதி மன்னார் முழவதீரும் மாடவீதி வயற்காளி ஞானசம் பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெருங்கோயிலேர் பெறையுறிஞ்சும் தூங்கானை மாடமேயான் கண்ணார் கழல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் உன்னோருலகத்து விரும்பி ஓடும் விதியதுமேயாகும் வினைமாயுமே விதியதுவேயாகும் வினைமாயுமே பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க சமயாச்சாரிய சந்தானாச்சாரிய திருவடி வாழ்க மெய்கண்ட தேவர் திருவடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருடைய நாவில் இன்று சாத்திரங்களிலே சிறப்பு பொருந்தியதாக இருக்கிற சிவஞான போதம் என்கின்ற நூல் விரிவுரை தொடங்க உள்ளது. பரமேஸ்வரன் எல்லை இல்லாததுடைய நாளில் நமக்கு இந்த பிறவியை தந்தார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போன நமக்கு மனித பிறவியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த மனித பிறவியும் அவன் இருக்கின்ற அவனுக்கு பிரியமான நாட்டிலே தந்திருக்கிறான். அவனுக்கு எது பிரியம் என்று சொன்னால் சோழ நாடுதான் சிவபெருமானுக்கு பிரியம். எல்லா நாடும் அவனுடையதாக இருந்தாலும் சோழ நாடு அவனுக்கு பிரியம், அதனாலதான் சோழ நாட்டில் ஆடுறதுன்னு சொன்னா சந்தோஷம் இருந்தா தானே ஆட முடியும். சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? சந்தோஷம் இருந்தா மகிழ்ச்சி வந்தா என்ன பண்ணுவான்? ஆடுவான், பாடுவான். அதனாலே அந்த தாண்டவம் எங்கே நிகழ்கிறது என்றால் தில்லைப்பதி. தில்லைப்பதி இருக்கிறது எங்கே என்றால் சோழ நாட்டில். தில்லைப்பதி உள்ள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே, தில்லைப்பதி உள்ள தேசம் கிடைத்தது சிதவமதனாலே, திருவுடை செய்வ சமயம் கிடைத்தது திருவருளதனாலே, நல்ல தவஞ்சய நற்குலம் கிடைத்தது நாதன் அருளாலே, நால்வர் பாடலை பாட கிடைத்தது நந்தி அருளாலே, எல்லை இல்லவன் இருக்கின்ற ஊரினில் இருப்பதும் அவனாலே, இசங்கடியரை கூட கிடைத்தது இசன் அருளாலே, வல்ல புலி முனி பதஞ்சலியாரை வாழ்த்துதல் அவனாலே, மாணிக்க மலையை நாடோறும் போற்றி வாழ்வினை பெற்றோமே என்பது மாணிக்க மலை போற்றி பாமார். அதனாலே இந்த சோழ நாடு கிடைத்தது ஆச்சரியம். தமிழ்நாட்டிலே 224 புவனங்களிலே பூலோகம் உயர்ந்தது, பூலோகத்திலே இந்த பரத நாடு உயர்ந்தது, இந்த பரத நாட்டிலே தமிழ்நாடு உயர்ந்தது, தமிழ்நாட்டிலே சோழ நாடு உயர்ந்தது, அந்த நாட்டிலே நம்மை பிறக்க வச்சிருக்கிறான். அதோடு மாத்திரமில்லை, சோழ நாட்டிலே பறக்க வைத்ததோடு அல்லாமல் சைவ சமயத்தில் சேர்த்து வச்சிருக்கிறான். அது சைவ சமயத்தில் சேர்ந்தவர்கள் அநேகம் உண்டு, ஆனா சைவ சமயமான இலக்கிய நூல்களை அனுபவிக்கின்றவர்கள் மிக குறைவு. பேரரசு தலைவர்களாக இருப்பார்கள், சிவபெருமான அனுபவிக்க தெரியாது. சிவபெருமான எதனால் அனுபவிக்கலாம் என்று சொன்னால் அவனுடைய புகழைப்பாடுகின்ற திருமுறை முதலான நூலை பாடி அனுபவிப்பது, அவனுடைய பெருமையை பேசி, இதில் தான் சிவபெருமானுடைய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். வேற எதுலையும் அனுபவிக்க முடியாது, வேற எதுலையும் அனுபவிக்க முடியாது. ஆகையினால இப்படிப்பட்ட மிக உயர்ந்ததா இருக்கிற சமயத்தில் உயர்ந்ததா இருக்கிற சமயம், உயர்ந்ததா இருக்கிற மற்ற இலக்கிய நூல்களும் ஆச்சாரியர்களும் எல்லா வகையிலும் சிறப்புடையதா இருக்கிற அத்தனை பொருள்களையும் நமக்கு சிவபெருமான் சலுகையா இலவசமாக கொடுக்கணும். இலவசம் இதெல்லாம் இலவசம் தானே, உங்களுக்கெல்லாம் டிக்கெட் இல்லையே இல்லை. அதனால இலவசமாக கொடுக்கறத உசந்ததா கொடுத்துருக்கோம், அதான் ஆச்சரியம். உலகத்துல அரசு முதலானவற்றிலும் மற்றவர்கள் இலவசமாக கொடுக்கறது எதை கொடுப்பான் என்றால் தாழ்ந்தவர்களை கொடுப்பான், தாழ்ந்தவர்களை கொடுப்பான். சிவபெருமான் இலவசமாக கொடுத்துருக்கிறான், ஆனா உயர்ந்தவர்களாக கொடுக்கணும். இலவசமாக கொடுக்குறேன் உயர்ந்தவர்களாக கொடுக்க அவ்வளவு மனசு வராது, ஏதோ கொடு. நம்ம சிவபெருமான் வள்ளலாகையினாலே அதுவும் தேவர்களை படித்து விட்டு நம்மை வந்து ஆண்டு கொள்கிறானோ, தேவர்கள் உயர்ந்தவர்கள், தேவர்கள் அவர்களை படித்து விட்டு நம்மை வந்து ஆண்டு கொள்கிறார், வான் படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்பது திருவாசகம். அதனாலே அப்படி நமக்கு சலுகை செய்து இருக்கிறதுல சைவ சமயங்களுக்கு போல யாருக்கும் செய்யும். என்ன காரணம் என்றால், அது சைவ சமய அவனுடைய கட்சி. சைவ சமய யாருடையது? சிவருமாவுடைய. சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகும். சைவ சமய தனிநாயகன் நந்தி என்பார் திருமூலர். சைவ சமய எல்லா சமயங்களுக்கும் தலைவர்கள் உண்டு. அந்த தலைவர்கள் பரப்பார்கள் இறப்பார்கள். நம்முடைய சைவ சமயத்துக்கு தலைவராயிருக்க சிவபெருமானுக்கு பரப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதனாலே சைவ சமயம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட அந்த சைவ சமயத்திலே நமக்கு நூல்கள் நிறைய இருக்கிறது. சிவபெருமானே என்ன பண்ணினா தெரியுமா, புள்ளகளை படிக்க வேணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி அவனே இரண்டு நூல்களை எழுதி கொடுத்துருக்கான். புள்ளைகளை நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம்லவா, படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், புத்தகம் வாங்கிக்கணும். படிக்கிறதுக்கு என்ன வாங்கிக்கிறனு, புத்தகம் வாங்கிக்கணும். சிவபெருமான் இத்தனை கோடி பிள்ளைகளை பெற்றவன், எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி அது ரெண்டே புத்தகம் வாங்கி தந்துருக்கிறேன். ரெண்டே ரெண்டு புத்தகம். நம்ம எத்தனை புத்தகத்துக்குள்ள சின்ன பிள்ளைகள் சுமக்க முடியாமல் போகுது பள்ளிக்கூடத்துக்கு. அது ரெண்டே புத்தகம், ஒன்று வேணும் இன்னொன்று ஆகும். இரண்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு உசத்த வேணும், பிள்ளைகளை உயர வேணும், பிள்ளைகள் உயர வேணும் என்கின்ற அக்கறை தாய் இருந்தைக்கு எல்லா தாய் இருந்தைகளுக்கும் இருக்கும். பிள்ளைகள் உயர வேணும் என்கின்ற அக்கறை எல்லா தாய் இருந்தைகளுக்கும் இருக்கும். இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும், உலகத்து பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தாய் தந்தையும் ஆயிருக்க சிவபெருமான் இரண்டு நூல்களை வாங்கி தந்திருக்கிறான். ஒன்று வேதம், இன்னொன்று ஆகும். அந்த வேதாகமங்களிலே அவன் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறான். நான் உயர்வதற்கு, உயர்வதற்கு, உயர்வதன் என்ன, இனிமேல் பரவாமல் சிவமாவது. உயர்வது என்று சொன்னால், இப்ப அஞ்சனடியா இருக்கிறது ஏழடியா உடைய உயர்றது இல்ல, உயர்வது என்று சொன்னால் சீவன் சிவமாவது. உயர்வது என்று சொன்னால் இது சீவன் சிவமாவது. சுழி போயிடுறது, சுழி சிவமாயிடுச்சுன்னா சுழி இல்லையில. இப்ப சீவனுக்கு தானப்பா சுழி இருக்குது, புரியுதா? சிவமாயிட்டா சுழி இல்லை. சித்தமலத்தை அறுத்து விடுவான், சிவமாக ஆக்கி விடுவான், அப்புறம் சுழி இல்லாம போகும். இப்ப ஒரு தகாத காரியங்களை செய்யறவனை பார்த்து என்ன சொல்லுவான், அவன் தலையில அப்படி சுழிச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம தலையில சுழிச்சிருக்கிறதுனாலதான் அப்படி சுத்திக்கிட்டே அலையிறோம், புரியுதா? புதிய வட்டம் சுத்திக்கிட்டே அலையிறது என்ன காரணம், சுழிச்சிருக்கிறதுனால. சிவபெருமானுக்கு அது இல்லை, ஏன்னா அவனுக்கு சுழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம தலையில சுழிச்சிருக்கிறான், அதனால சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவனை சேர்ந்து விட்டால் என்ன பண்ணுவான், அவனை சுழிய அடிச்சு விடுவான், சுழியே அடிச்சு விடுவான். சிவனை சேர்ந்த சீவங்கள் என்ன ஆகும், சிவமாக ஆகும். அது நம்முடைய நூல்கள் நிறைய சொல்லும். நவமாய செஞ்சுடன் அல்குதரும் நாம் ஒழிந்து சிவமான பாபா அடித்தள்ளேனும் கொட்டாகும் என்பது திருவாசகம். ஆகையினாலே அப்படி சிவபெருமானை சேருவதற்கு அருள் நூல்கள் துணை இல்லையானால் சிவபெருமானை சேர முடியாது. அந்த நூலிலே முதன்மையாக இருப்பது வேதசிவாகம். வேதசிவாகம் மத்தியவன் அருள் செய்யவில்லையானால் தேவர்கள் முதலாக பிரம்மோஷ்டுக்கள் முதலாக யாரும் உய்ய முடியாது. அது அருமையா சொல்றார் சித்தியாருல, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவுண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லையா. ஆரணம் என்றால் வேதம், ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவுண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லையா. நாரணம் முதலாக உள்ள நரர் சுழர் நாகற்கெல்லாம் சீரனை உருந்தான செய்தியும் என்றிடாவே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே இப்படி வேதசிவாகங்களை அப்படி செய்து அதன் மூலமாக அவனை அடைவதற்கான வழியை காட்டி அவன் நம்மை உய்ய கொள்கிறார். துருங்குருணை சிவபெருமான் நமக்கு செய்திருக்கிறதவனே அளவில்லாதவன். தேகம் இடம் பொருள் தனது கடன போன போகங்களை எல்லாம் தந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து உறக்கம் கொடுத்து எல்லாம் கொடுத்து வாழ வைக்கிறான். இந்த வாழ்வு அற்ப வாழ்வு, இந்த வாழ்வு அற்ப வாழ்வு. இந்த அற்ப வாழ்வுக்கு அவன் உபகாரம் செய்யவில்லை, ஆனால் இந்த வாழ்வு நமக்கு அமையாது. அதுக்கு மேலே உயிர்கள் உயரவேணு என்கிற கருணத்தினாலே வேத சேவாகமாகிய நூல்களை தந்து அதன் மூலமாக நம்மை உயர வைக்கிறார். நூல்கள் தொடர்பு இல்லையானால் உயிர்கள் வாழாது, எது உயராது, பிறப்பிலையும் இறப்பிலையும் மாய்ந்து போகும். அதனாலே செய்த உபகாரங்களிலே பெரிய உபகாரம் வேத சேவாகங்களை எப்படி, அது மையார் உங்கண்ணார் மாடு நழுவியது கையார் பந்து வச்சும் கடிசூர் தில்லையும் பொய்யா மறைபாடல் புரிந்தான் உலகத்தை செய்யா முறை சித்தம் பிறந்தானே என்பது ஞானசம்பந்த தேவாரம். அப்படி அந்த வேத சிவாகங்களை அப்படி செய்து அந்த வேத சிவாகங்கள் வடமொழியில் இருப்பதனாலே அந்த மொழியை கற்று அந்த மொழியிலே சொல்லி இருக்கிற விஷயங்களை தெரிந்து எல்லாரும் உய்ய முடியாதுங்கிற கருமையினாலே அவன் அருளாளர்களே அவனுக்கு பக்கத்தில் இருந்த அருளாளர்களே நம்ம நாட்டுக்கு வர செய்து இங்கே அஸ்ஸாமுக்கு பஞ்சாபுக்கு ஈரானுக்கு ஈராக்கெல்லாம் போக விடாம அமெரிக்காவுக்கு போக விட தமிழ்நாட்டுக்கு வர செய்து அருளாளர்களை எங்கிருந்து வந்தாங்க எல்லாம் கைலாயத்திலிருந்து நம்ம நாட்டுக்கு அவர்கள் மூலமாக இந்த தமிழிலே அந்த வேத சிவாகம ரகசியமாகிய கருத்துக்களை எல்லாம் தமிழிலே பாட வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வேத சிவாகமுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நூல்களில் திருமறையும் சிவபுராணங்கள் சாத்திர நூல்கள் சாத்திரம் தோத்திரம் புராணம் சிவபுராணம் சிவதோத்திரம் சிவசாத்திரம் சிவபுராணம் சிவதோத்திரம் சிவசாத்திரம் அப்படிப்பட்ட அந்த மூன்று நூலில் சிவதோத்திரம் என்பது சிவபெருமானுடைய வலது கண்ணு பண்டித திருமறையும் சிவபெருமானுடைய வலது கண்ணு சாத்திரம் 14 இடது கண்ணு புராணம் நெற்றிகள் புராணம் மூன்றும் நமக்கு மூணு நூல்கள் மூணு வகை ஒன்று புராணம் இன்னொன்று சாத்திரம் இன்னொன்று தோத்திரம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த மூன்று நூல்களையும் வேத சிவாக உபநிடதங்களில் இருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் தமிழிலே கொடுத்துருக்கிறோம். அப்படி அந்த நூல்களின் மூலமாக உயிர்களுக்கு தன்னை அறியும்படியாக செய்து அதற்கு மேலே சிவபெருமான் ஆகிய அவனை அறியும்படியாக செய்து அவனத்திலே பத்தி பண்ண செய்து அதன் மூலமாக நமக்கு முக்தியை கொடுக்கும். இன்னொரு ரகசியம் என்னன்னா சிவபெருமானை அறிய தேவர்களாலே முடியாது நம்மால் முடியும் முடியாது. அப்படி முடியவில்லையானால் உயிர்கள் வாழாது. அதுக்காக வேணாம்க அவனே அவனுடைய புகழை பாடி வச்சிருக்கிற அவனே நான் இப்படிப்பட்டவன் சொல்லி அவனே வேத சிவாகம் உள்ள பாடி வச்சு அதுக்கு என்ன பண்ணிருக்கா தெரியுமா நல்ல சலுகையை பண்ணி முத்து பந்தல் கொடுத்து தங்கத்துல தாளம் கொடுத்து அதுக்கு மேல ரெண்டு உண்டாட்டி வச்சு கட்டி வச்சு பணம் கொடுத்து நல்லா வழங்குதா அப்புறம் கோயில கொடுத்து என்னென்னமோ வேண்டிய உபசாரம் சலுகை எல்லாம் அந்த ஆளுகளுக்கு பண்ணி இப்படி சலுகை எல்லாம் பண்ணி என் புகழை போய் நீங்க பாடுங்க அப்பத்தான் அவன் எல்லாம் என் பக்கம் வருவான் அப்படின்னு சொல்லி திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் அப்படியெல்லாம் ஊதியிருக்கிறான். இதெல்லாம் பெரிய தந்திரம் அந்த தந்திரத்தின் மூலமாக நம்மை ஆண்டு கொள்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருமுறைகள் உண்டு. அதற்கு மேலே சாத்திரமாய் இருக்கிற நூல் சாஸ்திரம் என்பது சார்ந்தவனை தரப்படுத்துவது தோத்திரம் என்பது அதிலே தோய்ந்தவனை தரப்படுத்துவது சாஸ்திரம் சார்ந்தவனை தரப்படுத்துவது திறம் என்றால் புரியுதா உறுதியை தருவது திறம் என்றால் உறுதி உயிருக்கு உறுதியை தருவது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்களிலே ஒன்றாக இருப்பது சிவஞான போதம். அந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்களாக இருப்பது சாஸ்திரங்களை அருளி செய்த ஆசிரியர்கள் 6 பேரு சாஸ்திரங்கள் 14 திருமுறை 12 உங்களுக்கு தெரியும் சாஸ்திரங்கள் 14 அந்த சாஸ்திரங்கள் 14 உந்தி கடிறு உயர்போதம் சித்தியா திண்டிருபா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்டுகனா போற்றி ஓடி பாசமெல்லாம் நெஞ்சு விடு உண்மை சங்கற்பமுற்று என்று 14 சாஸ்திரங்கள் ஒரு வெண்பாவில் இந்த 14 சொல்றாரு உந்தி கடிறு உயர்போதம் 4 சாஸ்திரங்கள். அப்படி அந்த 14 சாஸ்திரங்களும் என்ன சொல்லுகிறது என்றால் இது காண முடியாத பொருளை அந்த பொருளை காட்டுவது 14 சாஸ்திரங்கள். இது காண முடியாத பொருளோ நல்ல ஞாபகம் இது காண முடியாத பொருளோ அதை இருக்குதுன்னு உறுதிப்படுத்துவது அந்த 14 சாஸ்திரங்கள். வெளியிலே இருக்கின்ற பொருளை இந்த புறக்கண்ணால பார்க்கலாம் இது பக்தியும் அதுக்கு மேலே தெரியாம ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளோடு ஒற்றுமை உள்ள பொருள் தெரிகிறது அது எப்படின்னு கேட்டா தூரத்திலே புகை தெரிகிறது நெருப்பு தெரியவில்லை நெருப்பு தெரியவில்லை ஆனால் புகையை கொண்டு நெருப்பு இருக்கும் என்று அனுமானம். இது அனுமானம் பிரத்யட்சம் அனுமானம். புகை வந்துச்சுன்னா என்ன இருக்காங்க கட்டாய நெருப்பு அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதுக்கு மேலே இந்த 2 நாளும் அறிய முடியாத பொருளை ஆகமத்தின் மூலமாக அறிவுறு அது பிரத்யட்சம் அனுமானம் ஆகமம் காண்டல் கருதல் உரை தமிழ்ல காண்டல் கருதல் உரை கருதல் என்பது அனுமானம் காண்டல் என்பது பிரத்யட்சம் உரை என்பது ஆகமம். இப்படி ஆகமத்தின் மூலமாக இந்த காணுதனாலும் கருதலாலும் தெரியாத பொருளே ஆகமத்தின் மூலமாக தெரியும். ஆகம் என்கிற சொல்லுக்கு ஆப்த வாக்கியம் என்று, ஆப்த வாக்கியம் ஆப்தம் என்ற உங்களுக்கு புரியுத, ஆப்த வாக்கியம் என்று சொன்னால் உயிருக்கு உற்ற நன்மையை செய்பவன் ஆப்தன். எனக்கு அவர் ஆப்த நண்பர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆப்த நண்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடமொழி சொல்லு ஆப்தர் என்று சொன்னால் நன்மை செய்பவன், ஆப்தர் என்று சொன்னால் நன்மை செய்பவன். அப்படி நன்மை செய்பவர்கள் நம்முடைய மனிதர் சிவத்தை காண முடியாது, அதற்கு மேல உயிரை காண முடியாது, பாசத்தை காண முடியாது. நல்ல யாவ பதி பசு பாசம், பதி பசு பாசம், பதி என்கிற கடவுளை காண முடியாது, பசு என்கிற உயிரை காண முடியாது, பாசம் என்கிற மலத்தையும் காண முடியாது. தெரியுமா உங்களுக்கு, பதி தெரியாது பசு தெரியாது, உயிர் எங்க இருக்குது? நமக்குள்ள தெரியலையே, உயிர் தெரிய கடவுள் எங்க இருக்காரு? நமக்குள்ளதான் இருக்குது, தெரியலையே. பாசம் எங்க இருக்கிறது? நமக்குள்ளதான் இருக்கு. மூணும் உள்ளே இருக்கிறது, இது பாசம், உடம்பு பாசம், உயிர் பசு, உயிருக்குள்ள சிவம் பதி, மூணு இருக்குதா? உடம்பு பாசம், உடம்பு பாசம், உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரானது பசு, உயிருக்குள்ளே இருக்கிற சிவம் பதி. பதி பசு பாசம் சரீரத்திலே இருக்கு, சரீரம் பாசத்தினாலே வந்தது. நல்ல ஞாபகம், சரீரம் பாசத்தினாலே செய்யப்பட்டது, பாசத்தினாலே செய்யப்பட்டது, அசுத்த மலங்களாலே செய்யப்படும், மாயா மாயா மரத்தினாலே. உள்ளே இருக்கிற பசு இருக்குது பாரு, அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பசு அதுதான் உயிர், அந்த உயிருக்குள்ளே சிவம். அது உரை சேரும் 84,000 யோனி பேதம் நிறசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றாலும் உயிர். இதை இப்ப விளங்குதா? இது பிண்டத்துல, அண்டத்துல எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கோயில்ல உள்ள இருக்கிற சிவலிங்கம் பதி, முன்னாடி படுத்து இருப்பார் மாடு அது பசு, அதுக்கப்புறம் அந்த பழிபட இருப்பார் அது பாசம், சாசம் பசு பதி. கோயில்ல பாத்தீங்கன்னா உள்ள பதி இருக்கும், பசு படுத்து இருக்கும், அங்க பாசம் இருக்கும். அந்த பசு எதை பார்த்துக்கிட்டு இருக்குது? பதியை பார்த்துக்கிட்டு. பசு அருமையான ஒரு நமக்கெல்லாம் ஒரு காட்டி கொடுத்துருக்கா. பசு யார பார்க்கணும்? பதியை பார்க்கணும். பாசம் பின்னாலே பதி முன்னாலே, பதியை பார்த்து கொண்டே இருந்தா பசு பதியாகி விடுகிறார். பதியை பார்த்து கொண்டே இருந்தால் பசு என்ன ஆகுது? பசு பதியாகி விடு, பசுபதியாகி விடுகிறது, பசுபதியாகி விட பசுபதியே ஆகி விடுகிறது. பசுவானது பதியை பார்த்து கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு சைவத்திலே சிவலிங்கத்தின் மூலமாகவும், சிவனடியார் மூலமாகவும், சிவன் உருள் மூலமாகவும், சிவாலயத்து மூலமாகவும் இப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். புறக்கண்ணால பார்க்கிறோம், அகத்திலே நினைக்கிறோம். இப்படி பாவனை பண்ண 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 என்ன ஆகுது? பசுபதி ஆகி விடுகிறது, பசுபதியே ஆகி விடுகிறது, பசுபதியே ஆகி விடுகிறது. அதனாலதான் பசு கொடுத்திருக்கிறது இந்த உண்மைகளை. பதி பசு பாசம் பெரிய விரிவுரை, பதி பசு பாசம் மூன்றையும் நன்றாக ஒருவன் தெரியவில்லையானால் அவன் பதியை அடைய முடியாது. இந்த பதிவசுவாச உண்மையை சொல்வது சைவ சித்தாந்த ஒன்றே தவிர வேற எந்த சமயத்திலையும் பதிவசுவாசத்தை பற்றி தெளிவாக சொல்லவில்லை. பதியையும் பாசத்தையும் பசுவையும் தெளிவாக முன்பின் முரண் இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியாக, புரட்சமயவாதிகள் ஒத்துக்கொள்ளும்படியாக பிரமாணமாக உறுதியாக சொல்வது சைவ சமயம்தான். பதி என்கின்ற கடவுளை பற்றியும் உயிரை பற்றியும் பாசத்தை பற்றியும் திடமாக உறுதியாக தெளிவாக சொல்வது சைவ சித்தாந்த ஒன்றுதான். அது சைவ சித்தாந்தம் என்பதற்கு முடிந்ததன் முடிவுன்னு வேறு, சித்தாந்தம் என்பதற்கு முடிந்ததன் முடிவு, அதுக்கு மேல முடிவே இல்லை. முடிந்ததன் முடிவு சித்தாந்தம் என்று சொன்னால், சித்து என்றால் அறிவு, அந்தம் என்றால் முடிவு, அறிவின் எல்லை, ஞானத்தின் எல்லை. சித்து என்றால் ஞானம், அந்தம் என்றால் முடிவு, ஞானத்தின் எல்லை, அதுக்கு மேல முடிவே கிடையாது. சைவ சித்தாந்தம் தான் எல்லா சமயங்களுக்கு மேலாக இருக்குது. அது ராசாங்கத்தில் அமர்ந்தது என்பாரு தாய்மார், ராசாங்கத்தில் அமர்ந்தது, வைதிக ராசாங்கத்தில் அமர்ந்தது, வைதிக சைவம் அழகு தந்தோ என்பது நம்முடைய தாய்மார ஒரு பாடல். அதனாலே சைவ சித்தாந்த சாத்திரங்களாக இருக்கிற 14 ஆகமத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு பாதங்கள். இந்த சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் ஒன்றும் தொண்டு செய்வதிலிருந்து, கிரியையை சுவாமிக்கு பூசை செய்வதிலிருந்து, கோயில் அமைப்பிலிருந்து, உற்சவத்திலிருந்து, கும்பாபிஷேகத்திலிருந்து, யோக நெறியில் வரையிலும் இந்த மூணு பாதமும் அடங்கி போகும். சரியை கிரியை யோகம் மூணு, அதுலதான் தீட்சை முதலாளர்கள்லாம் வரும். ஞானபாதத்துல வர்றதா பதி பசு பாசம், ஞானபாதத்துலதான் பதி பசு பாசம் மூணு சொல்லப்படும். ஞானபாதத்திலே பதி பசு பாசம் மூணு சொல்லப்படும். அந்த ஞானபாதத்தின் பொருளத்தை இந்த பதினாலு சாத்திரமும் சொல்லுது. ஞானபாத பொருளத்தை பதினாலு சாத்திரமும் சொல்லுது. அந்த ஞானபாத பொருளத்தை பதி பசு பாசத்தை கருத்தாக சொல்லும். தோத்திரங்கள் கதையும் கருத்துமா சொல்லும். புராணம் கதையாவே சொல்லும். புராணம் எப்படி சொல்லும்? பதி பசு பாசத்தை கதையா சொல்லும். தோத்தரை எப்படி சொல்லும் என்றால் கதையும் கருத்துமா சொல்லும். இந்த சாத்திரம் எப்படி சொல்லுமா? கருத்தா சொல்லும். அப்படிப்பட்ட சாத்திரம் பதினாலிலே ஒன்றாக இருப்பது இந்த சிவஞான போதம். இந்த சிவஞான போதத்தை இயற்றிய ஆசிரியருடைய பெயர் மீகண்ட தேவர். மீகண்ட தேவர் ஆகையால் இவருடைய அவதாரமே ஒரு அதிசயமானது. இவருடைய பூர்வீக ஊரு திருப்பண்ணாகடம், பெண்ணாகடம் என்கின்ற திருத்தலம். அப்பர் சுவாமிக்கு சூளக்குரியும் இடவக்குரியும் பொறித்த தலம். அப்பர் சுவாமிக்கு சூளக்குரியும் இடவக்குரியும் பொறித்த தலம் பெண்ணாகடம். அதிலே இவருடைய தாய் இருந்த அற்புத கடப்பாளரும் இவருடைய அப்பாவில் அங்கே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு பல காலம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்தபோது அவர் தன்னுடைய குலகுருவிடத்தில் போய் கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அவர் சில பரிகாரங்கள் எல்லாம் சொன்னார். அதை அனுட்டித்தார்கள். அனுட்டித்தும் அவன் புத்திர பலன் இல்லை. அதன் பிறகு என்ன பண்ணினாரு? ஏழை ஒரு நாள் ஐயால் வந்து அதிகமாக வருத்தப்பட்டு அச்சுத கடப்பாளர் தன்னுடைய குருவிடத்திலே கேட்டார். தன்னுடைய குரு வந்து அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள், குருக்கள் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி குருக்கள் ஐயர். அவர் தான் சித்தியார் ஏற்றியவர், இருவாயிருவது ஏற்றியவர். அவர் அவங்களுக்கு குரு. ஒவ்வொரு குலத்துக்கும் குரு இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்துக்கும் குரு இருந்திருக்கா. கட்டாயம் குரு இருக்கணும். கட்டாயம் குரு இருக்கணும். குரு இல்லையானா தெய்வம் தெரியாது. தாய் இல்லையானால் தந்தை தெரியாது. குரு இல்லையானால் தெய்வம் தெரியாது. தாய் தந்தையை காட்டுவா, குரு தெய்வத்தை காட்டுவார். அதனாலதான் மாதா பிதா குரு. அதனாலே அந்த குருவானவர் எப்படிப்பட்ட குரு அமைஞ்சிருக்காரு? சகலாகம பண்டிதர். இருபத்தெட்டு ஆகமங்களையும் கரைச்சு குடிச்சவர். இருபத்தெட்டு ஆகமங்களையும் கரைச்சு குடிச்சவர் யாரு? சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி திருத்துறையூரிலே வாழ்ந்தார். திருத்துறையூர் இந்த துறையூர் அந்த துறையூர் பருங்குடி பக்கம். ஆகையினால அந்த திருத்துறையூர்லே அவரிடத்திலே சென்று அவர் இப்படி புத்தரவலன் இல்லை என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு கேட்டார்கள். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அதனால திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கிறது என்கின்ற ஒரு வழக்கம். திருமுறையிலே கயிறு சாத்தி பார்க்கிறவர் அப்படி எடுக்கும் போது ஞானசம்பந்தருடைய திருமுறையிலே கயிறு சாத்த சொன்னார். அப்படி கயிறு இப்படி சாத்தி திறந்த உடனே வந்தது திருவன்காட்டு தேவாரம். திருவன்காட்டு தேவாரம் இவர்கள் என்ன விரும்பினார்கள்? புத்தர்வலன் விரும்பினார்கள். அதுவே வந்து சந்த தேவாரத்தில் அந்த தேவாரம் முதல் பாட்டு கண்காட்டு முதலாம், இரண்டாவது பாட்டு பேயடையா பிரிவெய்தும், பேயடையா பிரிவெய்தும், பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்புறுவன் ஐயுற வேண்டாம். அடுத்த வாக்கியம் சந்தேகப்பட வேண்டாம். பேயடையா பிரிவெய்தும், பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்புறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்று. வேயனதோடு உமைவங்கன் பெண்காட்டு முக்குளநீர் தோய்வனையார் அவர் உண்மை தோயாவான் இவரையே என்பது அந்த தேவாரம். ஆகையால் நீங்க நினைத்தபடியே சுவாமி அருள் பண்ணியிருக்கிறார் தேவாரத்திலே. அதனால் திருவன்காட்டுக்கு போங்கோ. அங்கே சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் இருக்கிறது. அந்த தீர்த்தத்திலே மொழி திறந்தோறும் சௌரமான சுமயதவன பெருமாளை திறந்தோறும் ஆகையால் இங்கே வழிபாடு பண்ணி கொண்டிருந்தோ, உங்களுக்கு சுவாமி அருள் பண்ணுவார் என்று அருந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படி செய்தார். அப்படி தன்னுடைய குரு சொன்னபடியே திருவன்காட்டுக்கு சென்றார்கள். அச்சுத கலப்பாளர் அங்கே சென்று ஆகியாலும் குளத்தில் நீராடி சுவேதவர பெருமாள், சுவேதாரன் ஈஸ்வரன் வேறு, பரம வித்யாம்பாளுங்கிற அம்பாள் வேறு, இரண்டு பேரையும் வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், அடியவர்களுக்கு தான தர்மங்களை செய்தார்கள். இந்த தேவாரத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணினார்கள். இப்படி இருந்தார்கள். ஒரு நாள் சாமி கனவிலே வந்தார். ஒரு நாள் சாமி கனவிலே வந்தார். அச்சுத கலப்பாளருடைய கனவிலே வந்து அன்பனை இங்க எதுக்காக இங்க நீ தங்கி இருக்கிறாருன்னு கேட்டாரு. இந்த மாதிரி புத்தர பலன் வேணும், அதுக்காக எங்க குருநாதர் சொன்னாரு, இங்க போய் தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தனுடைய தேவாரத்தையும் அவன் கொடுத்து போச்சோன்னாரு, அதுக்காக இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஜென்மத்தில் உனக்கு புள்ள இல்லையே அப்படின்னாரு. சாமி கனவு சொன்னாரா, உனக்கு இந்த ஜென்மத்தில் புத்திரபலன் இல்லையே அப்படின்னாராம். இல்லை சாமி, நான் ஞான சம்பந்தர் தேவாரத்தோட வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். அப்படியே ரொம்ப சந்தோஷம், ஞான சம்பந்தர் மாதிரியே உனக்கு உள்ளதாக இருந்தார். அதே மாதிரி இருந்து அயர் திருவன்காட்டிலேயே இவர் பிறந்ததாக சொல்லுது. திருவன்காட்டிலே இருந்து இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு ஐயர் தன்னுடைய ஊருக்கு வந்தார்கள் திருப்பண்ணாகரத்துக்கு. அப்படி அங்கே திருவன்காட்டில இருந்து தவஞ்சியதுபடியினாலே அந்த சாமியினுடைய பெயரை வச்சாங்க, சுவேத வனப்பெருமாள். ஒரு பிள்ளை திருநாமம் அவங்க அப்பா அம்மா வச்சது சுவேத வனப்பெருமாள் என்று பெயர். சுவேதம் என்றால் வெண்மை, வெண்காடு தமிழ்ல இது வரும் சுவேதம், இது வடமொழிதான். ஆமா, அதனால வெண்காடுங்கிறதான் தமிழ், வெண்காடுங்கிறதான் தமிழ். அதனால இப்படி சுவாமியினுடைய திருநாமத்தை வைத்தார்கள். வந்தாரு பெண்ணாகடத்தில் இருந்தாரு. அப்படி பெண்ணாகடத்தில் இருக்கும்போது அவருடைய மாமா திருவண்ணநல்லூர் இருந்தார். இந்த சுவேதவன பெருமாளுடைய தாய் மாமா திருவண்ணநல்லூர்ல இருந்தார். அப்படி திருவண்ணநல்லூர் இருந்தவர் தன்னுடைய தங்கை புத்திரனை கூட்டிக்கிட்டு போய் அங்கே வச்சு வளர்க்குறேன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்தார். எங்கேயே திருவண்ணநல்லூர்ல அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற பொல்லா பிள்ளையார்கிட்ட போய் சிநேகம் பிடிச்சுக்கிட்டார். யாரு இந்த ரெண்டு வயசுக்குள்ள சுவேதவன பெருமாள் பொல்லா பிள்ளையார்கிட்ட நப்பு பண்ணி ரெண்டு பேரும் பேசுறது, ரெண்டு பேரும் பேசிக்கிறது. யாராரு அந்த பிள்ளையாரும் இந்த பிள்ளையாரும், ரெண்டு பிள்ளையாரும் பேசிக்கிறது. அப்படி ரெண்டு பிள்ளையாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏழை அவருக்கு வேண்டிய உபதேசம் எல்லாம் அவரு பண்ணியிருக்கிறது. யாரு அந்த பிள்ளையாரும் இந்த பிள்ளையாரும் பண்ணுவோம், அந்த பொல்லா பிள்ளையாரு இந்த சுவேதவன பெருமாள் என்ற பிள்ளையாரு பண்ணுவோம். இப்படி இருக்கிற காலத்திலே, இப்படி இருக்கிற காலத்திலே கைலாயத்திலிருந்து, இப்படி இருக்கிற காலத்துல கைலாயத்திலிருந்து வந்தார். யார் வந்தா? பரஞ்சோதி முனிவர் வந்தார். அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு ரெண்டு, கைலாயத்தில் இருப்பது அகச்சந்தானம், இங்கே தமிழ்நாட்டிலே இருந்தது புறச்சந்தானம். அகச்சந்தானம் புறச்சந்தானம், அகச்சந்தானங்கிறது திருநந்தி தேவரு, சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், இந்த நாலு பேரும் அகச்சந்தானம். திருநந்தி தேவர் அவரிடத்தில் உபதேசம் பெற்றவராகி ஜனத்குமார முனிவர், அவரிடத்தில் உபதேசம் பெற்ற சத்திய ஞான தரிசனிகள், அவரிடத்தில் உபதேசம் பெற்ற பரஞ்சோதி முனிவர், இந்த நான்கு பேரும் அகச்சந்தானம் பேரு. ஆகிய அந்த பரஞ்சோதி முனிவர் வந்து இந்த மெய்கண்ட தேவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். இந்த நாலு பேரும் புறச்சந்தானம் பேர். மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவம், மரஞான சிவம், உமாவிசுவன், நாலு பேரும் புறச்சந்தானம் பேர். ஆகையால வந்தாரு விமானத்துல. அந்த விமானம் வந்து திருவண்ணநல்லூர் இறங்கிடுச்சு. அப்படி திருவண்ணநல்லூர்ல இறங்கினால இங்க ஏதோ அதிசயம் இருக்கும் என்று எண்ணினாரு. இந்த பிள்ளையை சந்திக்க முடியாம வந்துச்சு. இந்த பிள்ளைய இந்த சுவேதவன பெருமாளை சந்திக்க முடியாம வந்துச்சு. சிந்திச்ச உடனே அவருடைய பக்குவத்தை பார்த்தாரு, இது அதிதீவிர பக்குவத்தில் இருந்துச்சு. அதிதீவிர பக்குவமா தெரியுதா? மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம், மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம், சத்தினிபாதம் சொல்றது. அந்த சத்தினிபாதத்திலே இது தீவிரதர சத்தினிபாதத்தில் இருந்துச்சு. ரெண்டு விஷயம், அப்படி இருந்தபடியினாலே அவருக்கு உபதேசம் பண்ணி வச்சார். அது சத்திய ஞான தரிசனிகள் உடைய சீடராகிய பரஞ்சோதி முனிவர் இந்த சுவேதவன பெருமாளுக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணி, சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணி, நீ சிவஞான போதத்தை ஏற்றுன்னு சொல்லி அவருக்கு பேரு தீட்சாநாம சத்திய ஞான தரிசனிகள்னு வச்சார். அவருக்கு பாட்டம் பேரு, அந்த சத்திய ஞான தரிசனிகள் பேரு இவருக்கு வச்சார். அது தமிழ்ல மெய்கண்ட தேவர், வடமொழியில் சத்திய ஞான தரிசனிகள், தமிழ்ல மெய்கண்ட தேவர். அவர் பேரு சத்திய ஞான தரிசனிகள் வச்ச பேர் தீட்சாநாமம்.